நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வடக்கு உட்பட 3 மாகாண சபைகளுக்கு நடைபெற்றுள்ள தேர்தல் குறித்த முடிவுகள், வடமாகாணத்தில் பெரும் வெற்றி பெற்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
இந்த ஆணை என்பது இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வுக்கான ஆணை, தென்னாட்டுக்கான ஆணை அல்ல, பிரிந்து போவதற்கான ஆணை அல்ல. வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்தில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறையிலான ஒரு தீர்வுக்கு இந்த மக்கள் ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள்.
வடமாகாண சபை தேர்தல் முடிவுகள் முஸ்லிம் சமூகத்தால் எப்படி பார்க்கப்படும் என்பது குறித்த ஒரு பேட்டி.
இந்த மாகாண சபை தேர்தல் இன்னைக்கு வெற்றி அளித்த பொழுதிலும் முஸ்லிம்களுக்கு ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது. என்னென்றால், அவர்கள் கணிசமானவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்தும் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் சரியாக அங்கு மாகாண சபைக்கு போதிய அளவு வேற இல்லை.
வடமாகாண சபை தேர்தல் முடிவுகள் குறித்து கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் சிலரின் கருத்துக்கள். மத்திய மாகாண சபையில் ஆட்சியை மீண்டும் ஆளும் கூட்டணி வென்றுள்ள நிலையில் மலையக தமிழ் மக்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது குறித்த ஒரு ஆய்வு. தமிழகத்தில் வடமாகாண சபை முடிவுகள் எப்படி பார்க்கப்பட்டன என்பது குறித்த செய்திகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். கென்யாவின் தலைநகர் நைரோபியில் அங்காடி கழகங்கள் பல நிறைந்த வர்த்தக வளாகம் ஒன்றில் சுமார் 10 அல்லது 15 இஸ்லாமிய வன்மவாதிகள் பணைய கைதிகளை தொடர்ந்து பிடித்து வைத்திருக்கும் நிலையில் கென்ய அதிபர் உஹுரு கென்யாட்டா நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். விரோதப் போக்கானவர்களுக்கு எதிராக தமது நாடு ஒன்றுபட்டிருக்கிறது, பலமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார்.
We are a multi-ethnic, multi-cultural and multi-religious society.
கென்யா பல மதத்தவர், பல இனத்தவர், பல கலாச்சாரத்தவர் வாழும் நாடு. அதுதான் கென்யாவின் பலம் என்றும் அதிபர் கென்யாட்டா குறிப்பிட்டார். இந்த தாக்குதல்களை நடத்தியவர்கள் குற்றவியல் கோழைகள் என்றும், அவர்களின் தலைவர்கள் விரைவிலே சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் விவரித்தார். இந்த தாக்குதலில் 59 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். 175 பேருக்கு காயம் பட்டிருக்கிறது. வெஸ்ட் கேட் ஷாப்பிங் மால் எனப்படும் இந்த உயர்மட்ட வர்த்தக வளாகத்திற்குள் நேற்று சனிக்கிழமை சோமாலி நாட்டு அல் ஷபாப் வன்மவாதிகள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தினார்கள். கீனியா வர்த்தக வளாக தாக்குதலில் தமது மருமகனும் அவரை மணக்கவிருந்த மங்கையும் கொல்லப்பட்டிருப்பதாகவும், உறவினர்களை பலிகொடுத்த கென்ய மக்களின் துயரங்களில் தானும் பங்கு கொள்வதாகவும் அதிபர் கென்யாட்டா கூறியிருக்கிறார். கானா நாட்டு கவிஞர் அவு நூரும் கொல்லப்பட்டிருக்கிறார். 1990 முதல் 1994 வரை கானாவின் தூதரக ஐநா பெருமன்றத்தில் தூதராக பணியாற்றியவர் பேராசிரியர் அவு நூர். கானாவின் இன்றைய பள்ளிக்கூடங்களில் அவருடைய கவிதைகளும் நாவல்களும் பாடத்திட்டங்களில் படிக்க வேண்டிய நூல்களாக பயன்படுத்தப்படுகின்றன. பிரிட்டிஷ் குடிமக்கள் மூவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாதிகளால் பணைக்கைதிகள் பிடிக்கப்பட்டிருப்பதால் மேலும் துயரச் செய்திகளுக்கு பிரிட்டிஷ் மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மன்ற தலைமைச் செயலாளர் பான்கி மூன் நைரோபி வெஸ்ட்கேட் வர்த்தக வளாக தாக்குதலில் உயிரிழந்தோர் மற்றும் காயம்பட்டோர் குடும்பத்தினருக்கு தமது அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். ஐநா மன்றத்தின் யூனிசெஃப் அமைப்பிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர் ஒருவரும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று பான்கி மூன் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்க பெருங்கண்டத்தில் ஐநா மன்றத்தில் தலைமை பணியகம் கென்யாவின் நைரோபியில்தான் அமைந்திருக்கிறது. பாகிஸ்தானில் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது 75 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெஷாவர் நகரில் நடந்த இந்த தாக்குதலில் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். பிரார்த்தனை முடிந்து தேவாலயத்திலிருந்து மக்கள் திரும்பிச் செல்லும் போது தற்கொலை குண்டுதாரிகள் இருவர் தாங்கள் வைத்திருந்த குண்டுகளை வெடிக்கச் செய்தார்கள். பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்கள் மீது இதற்கு முன்பு நடைபெற்ற பல தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய குழுக்கள் மீதே பழி போடப்பட்டிருந்தது. அதே நேரம் அங்கு ஷியாக்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. சீனாவில் வல்லமையும் மக்கள் அபிமானம் பெற்றவராக விளங்கிய போ ஜெலாய் மீது லஞ்ச ஊழல் அதிகார துர்ப்பயோகம் மற்றும் ஊழல் விளக்கு விசாரணைகள் சீன மக்கள் மத்தியில் பரபரப்பையும் பெரும் கலவரத்தை கவனத்தையும் ஈர்த்திருந்தன. போ ஜெலாய் மீது இன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கைகளிலே விலங்கு மாட்டப்பட்டு நீதிமன்றத்திலிருந்து அவர் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். பொலிட் பியூரோ எனப்படும் ஆட்சி நிர்வாக பீடத்தின் உறுப்பினராக பதவி வகித்த போ ஜெலாயின் சமூக கொள்கைகள் மக்கள் மனதில் அவருக்கு பெருமதிப்பை ஏற்படுத்தியிருந்தன. ஆனால் வர்த்தக பங்காளி ஒருவரை கொலை செய்ததாக அவருடைய மனைவி கு கைலாய் மீது 2 வருடங்களுக்கு முன் தண்டனை விதிக்கப்பட்டதோடு சீன ஆட்சிப்படத்தின் அதி உச்சியில் இருந்த போ ஜெலாயின் தலைகீழ் வீழ்ச்சி ஆரம்பித்தது. சீன கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்பட்ட அதிகார போராட்டத்தில் போ ஜெலாய் பலிக்கடா ஆக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் மக்கள் நம்புவதாக பிபிசி நிருபர் அறிவித்திருக்கிறார். ஜெர்மனியில் புதிய நாடாளுமன்றம் ஒன்றை தெரிவதற்காக ஜெர்மன் மக்கள் மீது இப்போது வாக்களிக்கிறார்கள். தற்போது அதிபர் அஞ்சலா மெர்க்கல் அம்மையாரே மூன்றாவது தடவையும் அதிபராக பதவியாற்றுவாரா என்பதை இந்த தேர்தல் தீர்மானிக்கும். பெர்லினில் தனது இல்லத்திற்கு அருகில் அவர் வாக்களித்தார். அவருக்கு எதிராக போட்டியிடும் சோசியல் டெமோக்ராட் வேட்பாளர் பி எஸ் ஸ்டெயின்பர்க் பொன்னில் வாக்களித்திருக்கிறார். இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக, இலங்கையின் வடக்கு உட்பட மூன்று மாகாண சபைகளுக்கு நேற்று நடைபெற்ற தேர்தல்களின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. வடக்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரும் வெற்றி பெற்றுள்ளது. மத்திய மற்றும் வடமேல் மாகாணத்தில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. வடமாகாண சபை தேர்தல் முடிவுகள் தொடர்பான செய்திகளுடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வட இலங்கையின் மாகாண சபைக்கான தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்துள்ள அமோகமான வெற்றி குறித்து கூட்டமைப்பின் தலைவர்கள் பெருமிதமும் மகிழ்ச்சியும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் 100,000 மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்றுள்ள முதலமைச்சர் வேட்பாளராகிய முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் மக்கள் தமக்கு பொறுப்பான பல கடமைகளை கொடுத்திருப்பதாக குறிப்பிடுகின்றார்.
இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றியை தந்ததன் மூலமாக எங்களுடைய அறிக்கையில் இருக்கும் பல விடயங்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் கூறுவேன். ஆகவே இராணுவத்தை வெளியேற்றல், எங்களுடைய ஆளுநர் சிவில் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், போரின் பின்னரான அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகளை காண வேண்டும் என்பவற்றை எல்லாம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும், அதாவது அதற்குரிய சில சில கட்டமைப்புகளை நாங்கள் சரிவர நிறுத்த வேண்டும். ஆகவே அதற்குரிய நடவடிக்கைகளை தான் நாங்கள் முதல் எடுத்து அதன் பின்னர் மற்றவற்றை செய்து கொண்டு போகலாம்
என்றார் முதலமைச்சர் பதவிக்கு தெரிவாகியுள்ள விக்னேஸ்வரன் அவர்கள். இதேவேளை தமிழ் மக்கள் இந்த தேர்தலின் மூலம் வெளிப்படுத்தியுள்ள நம்பிக்கையையும் ஆவலையும் பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
3-2 மேற்பட்ட ஒரு வெற்றியை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆணை என்பது இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வுக்கான ஆணை, தென்னாட்டுக்கான ஆணை அல்ல, பிரிந்து போவதற்கான ஆணை அல்ல. வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்தில் ஒரு சமஸ்டி அரசியல் அமைப்பு முறையிலான ஒரு தீர்வுக்கு இந்த மக்கள் ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இதனை ஜனாதிபதியும் இலங்கை அரசாங்கமும் சரியாக புரிந்து கொண்டு இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான முழுமையான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கூடாக ஒரு தீர்வை பெறலாம் என்று அவர்கள் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்த நம்பிக்கையை சிதறடிக்காமல் ஜனாதிபதியும் அரசாங்கமும் செயற்பட வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இதேவேளை தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்தப்பட்ட செய்தியாளர்கள் மாநாட்டில் கேள்வியொன்றுக்கு பதிலளித்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் தமிழ்நாட்டினதும் இந்தியாவினதும் அரசியல் கட்சிகள் இலங்கை தமிழர்கள் விடயத்தில் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்.
மக்கள் மிகவும் தெளிவான துணிவான ஒரு முடிவை பல்வேறு அச்சுறுத்தல்கள் மத்தியில் பல்வேறு தடைகள் மத்தியில் எடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் மிகவும் நிதானமான முறையில் இந்த மாகாண ஆட்சியை முன்னெடுக்க நாங்கள் விரும்புவோம். எல்லோருடைய ஒத்துழைப்பையும் இதை வெற்றிகரமாக நடத்துவதற்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாமும் எல்லோருக்கும் நமது ஒத்துழைப்பை நல்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த மாகாண சபை ஆட்சி வெற்றிகரமாக கணிசமான அளவு சுயாட்சியுடன் நடைபெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமாயிருந்தால் அதன் மூலமாக நாட்டில் நிரந்தரமான ஒரு சமாதானம் ஏற்படுத்துவதற்கு வழிபிறக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நிதானமாக பக்குவமாக பயன்படுத்த வேண்டியது அத்தியாவசியம். நாட்டில் உள்ள ஏனைய அரசியல் கட்சிகளும் விசேஷமாக அரசினரும் தங்களுடைய கடமையை உணர்ந்து இந்த கர்மங்களை கையாள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்
என்றார் சம்பந்தனவர்கள். நடந்து முடிந்துள்ள தேர்தலில் அளிக்கப்பட்டுள்ள விருப்பு வாக்குகளின்படி யாழ் மாவட்டத்தில் அனந்தி சசிதரன் அவர்கள் 2 இடத்தை பெற்றிருக்கின்றார். அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிளாட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் டெரோ அமைப்பின் முக்கியஸ்தராகிய சிவாஜிலிங்கம் ஆகியோரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தராகிய CVK சிவஞானமும் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வடமாகாணத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு 2 போனஸ் ஆசனங்கள் உட்பட 30 ஆசனங்களை வென்றிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி 7 இடங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு இடத்தையும் கைப்பற்றியிருக்கின்றன.
நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. வடமாகாண சபையில் உள்ள வாக்காளர்கள் என்ன செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் என்று யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை விஷயங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வரும் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்களிடம் கருத்து கேட்டார் சுவாமிநாதன்.
முடிவுக்கு வந்ததன் பின்னர் ஒரு வெளிப்படையாக விவகாரங்களை பேசி, வெளிப்படையாக இறந்த காலத்தை பற்றி பேசி ஒரு மக்கள் ஆணை சிறப்பிட்டிருக்கிறது. எனவே மக்கள் வெளிப்படையாக மேடைகளில் பேசப்பட்டதற்காக வழங்கிய ஒரு ஆணை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த தேர்தலில் மட்டும்தான் மக்கள் இப்படி ஆணையை வழங்கினார்கள் என்று அல்ல. அதற்குரிய கடந்த 50 மேலாக மக்கள் இப்படியான ஆணையை தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கிறார்கள். விகிதங்கள் வேறுபடலாம், ஆனால் மக்கள் ஆணை இப்படித்தான் இருக்கிறது. அதாவது தமிழ் மக்கள் எப்பொழுதும் ஒரு கோரிக்கையை வாக்களித்திருக்கிறார்கள், ஒரு இன ரீதியான நிலைப்பாட்டு எடுத்து வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் எப்பொழுதும் ஒரு இன ரீதியான நிலைப்பாட்டை பிரதிபலிக்கின்ற பாரம்பரியம் என்பது இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த தேர்தல் நடந்த அதே கால பகுதியில் வடமேல் மாகாண சபையிலும் மத்திய மாகாண சபையிலும் இரு வேறு மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடந்தன. இந்த தேர்தலின் போது அரசாங்கம் சமூக வெற்றி பெற்றிருக்கிறது, அதாவது இந்த வெற்றிகளுக்கு தலைமை தாங்கும் அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னொரு புறம் தமிழ்த்தரசின் கூட்டமைப்பு சமூக வெற்றியை பெற்றிருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் முடிவுகளின் படி யுத்தம் முடிவுக்கு வந்த 4 ஆண்டுகளின் பின்னரும் இலங்கை இளரீதியாக இன்னமும் பிளவுண்டிருக்கிறது என்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன.
நீங்கள் சொன்னது போல தமிழர்கள் பிரிந்து நிற்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. வரலாற்று ரீதியாக 2 விஷயங்கள் இப்பொழுது வெற்றி பெற்றவர்கள் முன்னே நிற்கின்றன. முதலாவதாக ஒரு அரசியல் தீர்வை உருவாக்குவது, இரண்டாவதாக போர்க்குற்றம் தொடர்பான விசாரணையை நடத்தி உண்மையை அறிவது. இந்த 2 விஷயங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தி வருகிறது. இந்த வெற்றிக்கு பிறகு இவர்கள் இந்த 2 விஷயங்களை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா?
இந்நிலையில் 2 தரப்பும் இணைந்து, அதாவது அரசாங்கமும் தமிழ் தரப்பும் இணைந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்வுக்கு வருவது என்றால் ஒரு 3வது தரத்தில் மத்தியஸ்தம் மட்டுமல்ல 3வது தரத்தில் நிர்ணய தரமான அழுத்தம் தேவைப்படுகிறது. அப்படி அழுத்தம் இல்லாத பட்சத்தில் இந்த 2 தரப்பும் அப்படி ஒரு 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 தீர்வுக்கு வர முடியாது. ஏற்கனவே இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்ட 2 உடன்படிக்கைகள், இந்திய இலங்கை உடன்படிக்கை அல்லது தமிழ் பிரபா உடன்படிக்கை, இது 2 உடன்படிக்கைகளுமே 3வது தரத்தில் மத்தியஸ்தம் அல்லது 3வது தரத்தில் அழுத்தத்தின் பின்னணியில் உருவாக்கப்பட்ட உடன்படிக்கைகள் தான். அதே மாதிரி இந்த முறை சிறுவநிலைப்படி தேர்தல் முடிவுகளின்படி சிறுவர் நிலைப்பட்டினைக்கும் இந்த 2 இனங்களும் ஒரு மேசையில கூறி பேசி ஒரு பொதுப்பிரிவை சார்ந்ததாக இருந்தால் மறுபடியும் 3வது தரத்தின் அழுத்தம் தேவைப்படுகிறது. எனவே இந்த பின்னணிக்குத்தான் யுத்தம் குற்றம் தொடர்பிலும் உறுதிப்பு தொடர்பிலும் நாங்கள் பார்க்கலாம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றி ஒருபுறம் இருக்க இபிடிபி கட்சியும் முஸ்லீம் கட்சிகளும் பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. அது ஏன்?
பணத்தையும் தேர்தல் மேடைகளில் கூட்டமைப்பானது இதற்குரிய விடுதலை புலிகள் முன்னெடுத்த அரசியலில் ஒரு பகுதி தொடர்ச்சி போலவே தன்னை காட்டிக்கொண்டது. அவித்த கோஷங்கள், அதில் பயன்படுத்திய உதாரணங்கள் எல்லாமே இதற்குரிய அந்த யுத்த காலத்தில் இருந்தவற்றை மீள தத்தெடுப்பது போலவே அமைந்திருந்தன. அப்படி அவர்களது தத்தெடுத்து மேற்கொண்ட பிரச்சாரத்தின் காரணத்தால் ஒரு உணர்ச்சி வகமுடைய இனமான அலை தூண்டப்பட்டு விட்டது. அந்த உணர்ச்சி வகமுடைய இனமான அலைக்கு முன் அபிவிருத்தி அரசியல் என்பது எடுபடாமல் போயிட்டு கடந்த 4 ஆண்டுகளிலும் அரசாங்கமும் இபிடிபியும் இணைந்து சேர்க்கக் கூடிய அந்த விஜுவலைஸ் பண்ணப்பட்ட காட்சிமயப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி என்பது இந்த இனமான அலைக்கினும் கண்டுபிடிக்க முடியவில்லை.
சொல்கின்ற அந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் பரவலாக இருந்தது. இந்த தேர்தலின் மூலம் தமிழர்களும் அந்த வளர்ச்சியினுள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற செய்தியை மக்கள் அளித்ததாகவும் கொள்ளலாம் அல்லவா?
இலங்கையை பொறுத்தவரையிலும் சர்வதேச சமூகம் கூட நல்லிணக்கத்துக்கான ஒரு முன்னுரிமை தான் வழங்கப்படுகிறது. நல்லிணக்கம் என்று வரையங்க 2 விதமான நல்லிணக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று நீதியின் மீது கட்டி எடுக்கப்படும் நல்லிணக்கம், மற்றது அபிவிருத்தியூடான நல்லிணக்கம். இலங்கை அரசாங்கம் அபிவிருத்தியூடான நல்லிணக்கத்தையே முதன்மைப்படுத்துகிறது. ஆனால் தமிழ் மக்கள் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீதி நிலைநாட்டப்பட்டு அதன் மீது ஒரு நல்லிணக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி பாக்கீங்க அபிவிருத்தி ஊடான நல்லிணக்கத்துக்கு தமிழ் மக்கள் அளித்த தீர்ப்பாகவும் சொல்லலாம்.
எழுத்தாளரும் ஆய்வாளருமான நிலாந்தன், இலங்கையின் வடமாகாணத்தில் முஸ்லிம் மக்கள் கணிசமான அளவில் வாழ்ந்து வந்தாலும் தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது இந்த மாகாண சபைக்கு போதிய அளவுக்கு முஸ்லிம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது தெரிகிறது. அரசில் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் கட்சிகள் தமது வேட்பாளர்களை அங்கு போட்டியிட வைத்தும் அவர்களால் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்று இலங்கையில் உள்ள முஸ்லிம் விஷயங்கள் மற்றும் மனித உரிமைகள் குறித்து நெதர்லாந்தில் இருந்து கொண்டு தொடர்ந்து எழுதி வரும் ஆய்வாளர் MCM இக்பால் அவர்களிடம் கேட்டேன்.
இந்த தேர்தலில் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் உண்மையாக ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே செல்வாக்கு ஏற்படுத்தவில்லை. அதுக்கு காரணம் அவர்கள் மத்தியில் பெரிய ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையும் இருக்கும் கட்சிகள் சென்ற செயற்பாடுகள் மக்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படுத்தியிருக்கு. அண்மை காலத்தில் இந்த யுத்தம் முடிந்த பின்னர் தமிழர் பிரச்சனை முடிந்து அடுத்ததாக முஸ்லீம்களை இலக்காக்கி அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து அவருடைய பள்ளிவாசல்களை இடித்து அவருடைய கடைகளை இடித்த சம்பவங்கள் நடந்த பொழுதும் இந்த அரச கட்சியில் இருக்கிற முஸ்லீம்கள் கூட அது சம்பந்தமாக குரல் கொடுக்கவில்லை. அவர்களால் அதை நிப்பாட்ட முடியாமல் போய்விட்டது. அரசு நிச்சயமாக அதுக்கு ஒத்தாசையாக இருந்தது என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தும் அந்த கட்சியுடன் அவர்கள் ஒட்டி கொண்டு அதற்கு எதிராக செயற்படாமல் இருந்த ஒரு காரணத்தினால தான் அங்கு வடக்கில் இப்போ போட்டியிட்ட அரசு சார்ந்த முஸ்லீம் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு கிடைக்காமல் போனதுக்கு காரணம்.
வடமாகாண சபையை பொறுத்தவரை தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்து விட்டன. அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆட்சி அமைகிறது. அதை வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் எப்படி பார்க்கக்கூடும், அவர்களின் மனநிலை எப்படி இருக்கக்கூடும் என்று உங்களை போன்றவர்கள் கருதுகின்றீர்கள் அல்லது ஊகிக்கின்றீர்கள்?
இந்த மாகாண சபை தேர்தல்கள் டிஎன்ஏக்கு வெற்றி அளித்த பொழுதிலும் முஸ்லீம்களுக்கு ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது. என்னென்றால், அவர்கள் கணிசமானவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்தும் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் சரியாக அங்கு மகான் சபைக்கு போதிய அளவு வர இல்லை. அந்த போதிய அளவு வராதால அவர்களுடைய விஷயங்களை கவனிக்கக்கூடிய அங்க நிர்வாகம் அங்கே இருக்க போறது இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம்.
இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் எல்லாமே வந்து சிறுபான்மை மக்களினுடைய நலன்கள், சிறுபான்மை மக்களிடையே ஒற்றுமை, ஒன்றாக இணைந்து அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற கொள்கைகள் எல்லாம் வந்து ஒத்த கருத்துடன் ஒரே சிந்தனையுடன் இருக்கின்றார்கள். ஆனால் இப்ப வடமாகாண சபை தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது தமிழ் முஸ்லீம் சமூகங்களுடைய சிறுபான்மையினரிடையேயான ஒற்றுமையை வென்றெடுக்க வேண்டும் என்றால் என்ன வகையான ஒரு நிலைப்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்?
நிச்சயமாக நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. என்னென்றால், இப்பொழுது டிஎன்ஏக்கு கிடைத்திருக்க பெரும்பான்மையின் அடிப்படையில் அவர்களுக்கு ரெண்டு போனஸ் சீட்டுகள் கிடைக்கப் போகின்றன. அந்த அங்கத்தவர் ரெண்டு பேர் நியமிக்கும் பொழுது ஒரு முஸ்லீமையாவது அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள் என்றால் அங்கு தலைமத்துவம் இல்லாமல் தனித்திருக்கும் இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு ஒரு மதிப்பை கொடுத்து அவர்கள் சேர்ந்து இவர்களுடன் செயற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
மாகாண சபை முடிவுகள் வந்து முஸ்லீம் கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை இல்லை என்பதை அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ வெளிச்சம் போட்டு வெளிப்படையாக காட்டிவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்பொழுதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை அல்லது ஒரு புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணம் கட்டாயமாக வந்துள்ளது என்று நினைக்கின்றீர்களா?
நிச்சயமாக அப்படித்தான் நினைக்கின்றேன். என்றால், இந்த நிலைமைக்கு வந்தது எங்கள் முஸ்லீம் கலைவர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லாததும் ஆளுக்கால் போட்டியாக நடந்ததும் தனித்துவம் இல்லாமல் வேறு கட்சிகள் சார்பில் அவர் வேறுகளுக்காக உழைத்ததுமாக தான் இருக்கின்றது. முஸ்லீம்களுக்காக உண்மையாக உழைத்ததாக அங்கு தெரியவில்லை. அவர்களுக்கென்ற ஒரு நிகழ்ச்சிகள் இருக்க இல்லை, முஸ்லீம்களோட முன்னேற்றத்துக்கென்ற ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கவில்லை. அதால தான் இந்த நிலைமை வந்திருக்கின்றது. ஆகவே இத்தருணத்தில் அவர்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இப்பொழுதுள்ள நிலைமையில் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த முஸ்லீம் கட்சிகளுக்கு. அவர்கள் தொடர்ந்தும் இந்த நிலையில இருந்தால் சிதற அடைந்து தங்களுடைய சமூகத்தினருக்கு எந்தவித சேவையும் புரிய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே சிறுபான்மையினர் இந்த வகையில் அவர்கள் இந்த தமிழ் கட்சியுடன் சேர்ந்து செயற்படுவது மிக முக்கியம். அதனால் அப்படி செய்தால்தான் இந்த மன்னார் யாழ்ப்பாணத்தில் வாழ்கிற அந்த முஸ்லீம்களுக்கு ஏதாவது பயனுள்ள விஷயங்களை செய்யக்கூடிய இருக்கும். இஸ்லாமியர்களுடைய கோட்பாடு எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள் போல இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் எங்கள் அரசியலை பார்த்தால் அங்கே ஆளுக்கால் விரோதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற வேணும்.
இப்போ குறிப்பாக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் பற்றி பேசும்பொழுது, அவர் முந்தைய அமைச்சரவையில் மீள்குடியேற்றத்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தார். பொதுவாக அவர் மீள்குடியேற்ற விஷயங்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டார் என்று தான் வடக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களிடையே ஒரு கருத்து இருப்பதாக பரவலாக கூறப்படுகின்றது. அப்படி இருந்தும் ஏன் அவர் சார்ந்துள்ள கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவும் வாக்குகள் விழவில்லை என்று நினைக்கின்றீர்கள்?
அவர் மீள்குடியமர்த்து அமைச்சராக இருந்த பொழுதிலும் 90 இடம்பெயர்ந்த முஸ்லீம் இன்னமும் புத்தளத்தில் இடம்பெயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் கூட திரும்ப தங்களுடைய இடத்துக்கு போய் சேர்வதற்கான எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. அப்ப அது ஒரு பெரிய விரக்தி ஏற்படுத்தி இருக்கு. அவர்கள் குடியமர்த்த செயற்பட்ட விஷயங்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை. அந்த காரணத்தினால கூட அந்த முஸ்லீம்களுடைய வாக்குகள் அவருக்கு போய் சேர்ந்திருக்காது.
இலங்கை முஸ்லீம் மக்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வருபவரும் முன்னாள் அரசு அதிகாரியுமான MCM இக்பால். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 30 இடங்களை பெற்று பெரும் வெற்றி பெற்றுள்ளதை கிழக்கு பகுதியில் உள்ள தமிழ் பேசும் மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்பது குறித்து மட்டக்களப்பில் இருக்கும் BBC சந்தேஷியாவின் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை அவர்கள் வழங்கும் ஒரு செய்தி குறிப்பு.
சந்தோஷம் பண்ணது, தமிழ் மக்களுக்கு கிடைத்த வெற்றியா இருக்கும். தமிழர்கள் ஆட்சி செய்கிற ஒரு சாதை, தமிழ் மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஒரு சந்தோஷமான வெற்றி.
வடமாகாண சபை தேர்தல் முடிவுகள் தமிழ் மக்களின் உணர்வுகளை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக BBC தமிழோசையுடன் பேசிய கிழக்கு மாகாண தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என பலரும் தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு நகர பிரதேசத்தைச் சேர்ந்த டி மதிவாணன்.
தனியே வடமாகாண சபைக்குரிய தேர்தலாக மாத்திரமல்லாமல் வடகிழக்கு இணைந்த மாகாண சபைக்குரிய ஒரு தேர்தல் களமாக இது அமைந்திருந்தால் இது ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக அமைந்திருக்கும். என்றாலும் வடக்கு மாகாணத்திலே மக்களை மாத்திரமல்லாமல் உலக அரங்குக்கு கூட தமிழ் மக்களினுடைய விதிவரை காலம் இருந்த யுத்தத்தின் வடுக்களை வென்றெடுத்ததற்கான ஒரு தேர்தல் களமாகவே என்னால் இதனை பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த தேர்தல் களத்தின் மூலமாக தமிழ் மக்களினுடைய அரசியல் பலமானது இன்று உலக அரங்குக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையை தமிழ் மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதனை வெளி உலகுக்கு எடுத்துக்காட்டிய ஒரு தேர்தல் களமாகவே என்னால் கருத முடிகின்றது
என்று கூறிய அவர், மாகாண சபைகளுக்குரிய அதிகாரங்கள் தொடர்பாக ஏனைய மாகாண சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியான சபையாக வடமாகாண சபை அமையும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றுள்ள வெற்றி தமிழர்களுக்கு கிடைத்துள்ள வெற்றி, அதேவேளை தேர்தலை நடத்தி முடித்திருப்பது அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றி என்கின்றார் ஓய்வு பெற்ற அரச அதிகாரியான கே சிவபாத சுந்தரம்.
வடமாகாணத்தில் நடந்த தேர்தல் ஒரு வன்முறையோடும் அரசாங்கத்தில் கெடுபிடியோடு நடக்கும் என்று தான் நாங்கள் எதிர்பார்த்தது. ஆனால் அப்படி ஒரு கெடுபிடி ஒன்றும் இல்லாமலுக்கு அரசாங்கம் நடக்கிறதுக்கு விட்டது. அது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வெற்றி. அதை விட பெரிய வெற்றி எங்களுக்கு தேர்தலில் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாக்களிச்சு எங்களோட எதிர்பார்ப்பை சர்வதேச சமூகத்துக்கு அவங்க காட்டியிருக்கிறாங்க. அது பெரிய பெரிய வெற்றி. வடகிழக்கு பிரிஞ்சது மிகவும் கவலைக்குரியது. மீண்டும் அது இணைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
தமிழர்களை போன்றுதான் முஸ்லிம்களும் இந்த தேர்தல் முடிவுகளை கருதுகின்றார்கள். அபிவிருத்தியா, அரசியல் உரிமையா என்று முன்வைக்கப்பட்ட வினாவிற்குரிய விடைதான் வடமாகாண சபை தேர்தல் முடிவு. இப்படி கூறுகிறார் ஏறாவூரை சேர்ந்த வர்த்தகரான எம் கே அபு ஹனீஃபா.
உண்மையிலேயே வடகொழி மக்கள் காலமும் பட்ட அவஸ்தையும் கஷ்டங்களுக்கும் இப்போது நடந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகள் வந்து விமோசனம் என்று சொல்ல முடியாது. இருந்தும் அந்த சனங்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டி விட்டார்கள் உலகத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும். அடக்குமுறை மூலமோ அல்லது அபிவிருத்தியல் மூலமோ ஒரு இனத்தின் உணர்வுகளை மலங்கெடுக்க முடியாது என்பதை அந்த சனங்கள் அரசுக்கும் உலகத்துக்கும் வெளிக்காட்டியுள்ளார்கள். அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு இனிமேலாவது ஒரு தீர்வுக்கான முன்னெடுப்புகளை ஏமாற்றாமல் வர வேண்டும் என்பது எனது கருத்து.
இவரது கருத்தையே கொண்டிருக்கும் சம்மாந்துறையைச் சேர்ந்த விவசாயியான ILM இப்ராஹிம், தமிழ் மக்களிடையே காணப்படும் அரசியல் ரீதியான ஒற்றுமை எதிர்காலத்தில் முஸ்லிம்களிடமும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்.
சர்வதேச ரீதியாக தமிழ் மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு இந்த தேர்தலை மிக தெளிவாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு கூறியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களுடைய ஆதங்கங்களை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நிலையில் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்னவெனில், முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்களை போன்று அரசியல் ரீதியாக ஒன்றுபடவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. எதிர்காலத்திலாவது இவ்வாறான ஒற்றுமையை முஸ்லிம் சமூகம் பெறுவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய சூழ்நிலையில் முஸ்லிம்கள் இந்த தமிழ் மக்களை போன்று ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு இந்த தேர்தல் முடிவு அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும்
என்று வடமாகாண சபை தேர்தல் தொடர்பாக தமது கருத்துக்களை வெளியிட்ட கிழக்கு மாகாண தமிழர்களும் முஸ்லிம்களும் வடமாகாண சபை நெருக்கடிகளை எதிர்நோக்காமல் இயங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினையே கொண்டிருக்கிறார்கள்.
மட்டக்களப்பிலிருந்து பிபிசி சந்தேஷியாவின் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை. இலங்கையின் மத்திய மாகாண சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினர் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்றனர். அங்கு அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிட்டனர் என்கின்ற நிலையில் மத்திய மாகாண சபை முடிவுகள் எதை வெளிக்காட்டுகின்றன என்று கண்டியில் உள்ள செயற்பாட்டாளர் பெரியசாமி முத்துலிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்து மலையக மக்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த முறை கிடைத்திருக்கின்றது. இது இந்த மக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஒரு பக்கம் இருக்கு. போட்டியில் ஈடுபட்ட இரு கட்சிகள் அரசுடன் சேர்ந்து போட்டியிட்டதன் காரணமாகவும் இன்று மலையகத்திலே நூரலிய மாவட்டத்திலே 9 ஆசனங்களையும் கண்டியில் ஒன்றும் மது மாத்தலையில் ஒன்றுமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இது கடந்த மாகாண சபைகளுடன் ஒப்பிடும் பொழுது மலையக மக்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை இது அளித்துள்ளது. அதே நேரத்தில் இது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றதுதான் இந்த வெளியீடுகள் வெளிப்படுத்துகின்றன.
இந்த மாகாண சபையில மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழர்களின் பிரதிநிதிகள் கூடுதலாக இருப்பது மலையக மக்களினுடைய நல்வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறதா? அது எண்ணிக்கை உயர்ந்ததால் மலையக மக்களின் வாழ்க்கை மேம்படுமா?
இல்ல, மலையக மக்களின் வாழ்க்கை எண்ணிக்கை உயர்ந்ததால் மேம்படுமா என்ற கேள்வியை விட மலையக மக்கள் இந்த எண்ணிக்கையை அதிகரித்ததன் காரணமாக அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மலையக கட்சிகள் இதனை பயன்படுத்தி அந்த மக்களின் விடிவுக்கான அல்லது மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அதனை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டு அரசுடன் பேரம் பேசி பெற்று தருமா என்பதுதான் சரியான கேள்வியாக இருக்கும். கடந்த மாகாண சபை தேர்தலெல்லாம் இந்த மத்திய மாகாணத்திலே ஒரு அமைச்சரையும் இந்த தமிழ் மக்கள் கொண்டிருந்தார்கள், குறிப்பாக இந்திய வம்சாவளி மலையக மக்கள். ஆனால் இந்த தொடர்ச்சியாக இதனை பார்க்கும் பொழுது இவர்களுடைய அடிப்படை பிரச்சனையான வீட்டு பிரச்சனை அல்லது இவர்களுடைய நில பிரச்சனை, சம்பள உயர்வு பிரச்சனை, இதுவே அனைத்துமே தொடர் ஒரு போராட்டமாக தான் இருந்து வந்திருக்கின்றது. எனவே இதனை இந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சிகள் இந்த முழுமையாக இந்த மக்களின் அடிப்படை வசதிகளை பற்றி கவனம் செலுத்தி அதனை அரசுடன் முன்வைத்து பேரம் பேசினால்தான் இந்த பிரதிநிதித்துவத்தை இவர்கள் தெரிவு செய்வதற்கான ஒரு வெற்றியாக நாங்கள் கருத முடியும்.
யதார்த்த ரீதியில் இப்ப அமைச்சர் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் தலைமையிலான கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் மலையக மக்களின் நல்வாழ்வுக்காக எந்த அளவுக்கு மாகாண சபையில் அழுத்தத்தை கொடுக்க முடியும்?
இந்த இரண்டு கட்சிகளுமே மாகாண சபையில் அழுத்தத்தை கொடுப்பதை விட இந்த மாகாண சபைகளில் தங்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்றுக் கொண்டதன் காரணமாக அவர்களின் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தான் அரசுடன் பேரம் பேசி அவர்களுக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இந்த அரசு மகிந்த சிந்தனையின் கீழ் தோட்ட தொழிலாளர்கள் ஏனைய மக்களைப் போல் சமமான உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று அவர்களுடைய கொள்கை பிரகடனத்தில் பிரகடனப்படுத்தியிருக்க. அப்ப அதை அடிப்படையாக வச்சு இந்த இரண்டு கட்சிகளும் அதனை பெற்று கொடுங்கள் என்று வலியுறுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், இப்ப தொடர்ச்சியாக இந்த மலையகத்திலே போட்டியிடுகின்ற கட்சிகள் எந்த காலகட்டத்திலும் தாங்கள் தயாரித்து ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து போட்டியிட்டதாக இல்லை. மாறாக எங்களுடைய பிரதிநிதித்துவம் வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் பேரம் பேசி பெற முடியும் என்ற அந்த ஒரு கோட்பாட்டை முன்வைத்து தான் இவர்கள் போட்டியிட்டு வந்திருக்கின்றார்கள். தங்களுக்கென்று நாங்கள் வந்தால் இதை பெற்றுத்தருவோம், இதை செய்வோம் என்று விஞ்ஞாபனம் வெளியிடப்படவில்லை. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மலையகத்துக்கு விஜயம் சேர்ந்திருந்த ஜனாதிபதி அவர்கள் மலையக மக்கள் சொந்தமான வீட்டை கொண்டுள்ளவர்களாகவும் சொந்தமான நிலத்தை கொண்டுவர்களாகவும் நான் உருவாக்குவேன், அதற்காக எனக்கு வாக்களிங்கள், இந்த கட்சியில் சேர்ந்த வாக்களிங்கள் உடனடியாக அவர் கூறியிருக்கின்றவற்றை பெற்று தந்தாலே இந்த மக்களுக்கு ஒரு முடிவாக அமையும். இந்த கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களும் அந்த வாக்களித்தவர்கள் மத்தியிலே செயல்படுகின்ற சிவில் அமைப்புகளும் இந்த கட்சிகளுக்கு அழுத்தம் தரக்கூடிய ஒரு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பார்களானால் அந்த அழுத்தத்தின் காரணமாக பாராளுமன்றத்திலும் அல்லது ஜனாதிபதி அவர்களுடன் இவர்கள் பேரம் பேச ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம் அல்லது அந்த நிலைக்கு இவர்களை இழுத்து செல்லலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். சிவில் அமைப்புகள் இதிலே தொடர் அழுத்தம் கொடுக்காவிட்டால் வளமை போல் இவர்கள் பாராளுமன்றத்தில் கிடைக்கின்ற அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்வதோடு நின்று விடுவார்கள். மாறாக இவர்களுடைய அடிப்படை தேவைகளை அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் இவர்கள் பின்னிற்கலாம் என்றுதான் நான் கருதுகின்றேன்.
கண்டியிலுள்ள செயற்பாட்டாளர் முத்துலிங்கம், நிறைவாக, வடமாகாண சபை தேர்தல் தமிழ்நாட்டிலும் குறிப்பிடத்தகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த முடிவுகள் அங்கு எப்படி பார்க்கப்பட்டன என்பது குறித்து சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன்.
இலங்கை வடமாகாண சபை தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரும் வெற்றி பெற்றிருப்பதை திமுக தலைவர் மு கருணாநிதி உட்பட பலர் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றனர். தேர்தல் முடிவுகள் வந்த நிலையில் தனது மகிழ்ச்சியை தெரிவித்த கருணாநிதியிடம், இதன் பிறகாவது இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு கிடைக்கும் என நம்புகிறீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அவர், அப்படியெல்லாம் நம்பிவிட முடியாது, ஆனால் முதற்கட்டமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கும் 13வது திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்பட புதிய அரசும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழ் உறுப்பினர்களும் பாடுபடுவர் என்ற நம்பிக்கையை தனக்கு இருப்பதாக கூறினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ, இருண்ட வானத்தின் ஒரு மூலையில் சிறிய ஒளிக்கீற்றாக மாகாண சபை தேர்தல் முடிவுகள் ஈழத்தமிழரின் மனநிலையை பிரதிபலிக்கின்றன என கூறியிருக்கிறார். தமிழர் பகுதிகளில் இருந்து சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட, இராணுவமும் காவல்துறையும் முற்றாக வெளியேற்றப்பட, இலங்கை சிறையில் வாடும் ஈழத்தமிழர் அனைவரும் விடுவிக்கப்பட, சுதந்திர தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த, அத்தகையதொரு நிலையினை ஐநா மன்றமும் மனித உரிமை ஆணையமும் உருவாக்கித்தர வேண்டியது அனைத்தையும் உலகத்தமிழர் அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என இங்கு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் வைகோ கூறியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றியே தமிழ் ஈழத்திற்கான வாக்குதான், எனவே மக்களின் தீர்ப்பினை புரிந்து கொண்டு அதற்கேற்ப வெற்றி பெற்றவர்களும் உலக நாடுகளும் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். ஆங்கில மற்றும் தமிழ் நாளேடுகளும் தொலைக்காட்சி சேனல்களும் வடமாகாண தேர்தல் செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண்பதில் இத்தேர்தல்கள் ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமாக அமையலாம் எனவும் அவை நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றன.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.